பண்டை வெல்வினையினார் பாயுடுத்துழல் பண்டைவல் வினையினார் பாயுடுத்துழல் குண்டரை வென்று முன்கூடல் வையே விண்டிரு நீற்றொழி விளங்கச் செய்திட தண்டமிழ் வரகன்மை தாள்கள் போற்றுவாம் தண்டமிழ் வரகன்மை தாள்கள் போற்றுவாச்சிற்றம்பலம் பார்வதீபதே புரிஷடய அருளுடிவாய கடம்பவனேஸ்வருடைய பெருங்கருணையினாலே சிவதர்மோத்தரத்திலே இன்று பரிகார வயல் என்கின்ற பகுதியிலே தூய்மை பற்றி இப்பொழுது விரிவுரை நிகழ உள்ளது. தூய்மை என்று சொன்னால் புறந்தூய்மை அகந்தூய்மை என்பதை பற்றி சொல்லுகிறோம் அல்லவா, உடல் தூய்மை உள்ளந்தூய்மை, அதே போல மற்றைய பொருள்களிலே தூய்மை, உணவிலிருந்து எல்லாவற்றிலும் தூய்மை. அதனால தூய்மை இல்லாத இடத்திலே உணவு உள்ள உண்ணக்கூடாது. சிவ சம்பந்தமில்லாத இடங்களிலே உண்ணக்கூடாது. இந்த பாவத் தொழில்கள் பண்ணுகின்றவரிடத்திலே உண்ணக்கூடாது. அதற்கு மேலே தீய வார்த்தை பேசுகிறவர்கள், தீய காரியங்களிலே ஈடுபடுகின்றவர்கள், வந்து மற்ற தாழ்ந்தவர்க்கத்தார், இது மாதிரியான இடங்களிலே உண்ணக்கூடாது என்று சொல்லி விதி. இதை முன்ன எப்படியெல்லாம் நம்ம மக்கள் வழக்கத்தில் வைத்திருந்தார்கள் என்று கேட்டால், அடுத்த சாதியார் வீட்டில் சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு வழக்கம் வச்சிருந்தாங்க. இந்த ஜாதியார்கள் நம்ம சாதிக்காரங்க இப்போ புள்ளமார் வீட்டில் தான் சாப்பிட்றது, மற்றைய சாதிக்காரர்கிட்ட சாப்பிட்றது இல்லைங்கிற வழக்கத்தை வச்சுருந்தாரு. ஒவ்வொரு சாதிக்காரர்களும் அப்படித்தான் வச்சுருந்தாங்க, ஒவ்வொரு சாதிக்காரர்களும் அப்படித்தான் வச்சுருந்தாங்க. அது ஒரு வகையில் தேவலாம் என்றாலும் அவர்களுக்கு இந்த ஆசாரங்கள் எல்லாம் தெரியாது. ஒரு சாதி கட்டுப்பாடுங்கிறது ஒன்று தானே தவிர வேறு எந்த விதமான உயர்ந்த கொள்கைகள் ஆச்சாரங்கள் இவைகளெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இப்ப நமக்கு வந்து இது சைவாச்சாரம், சைவ கொள்கை, சைவாச்சாரத்தின்படி சைவாகமத்தின்படி சைவ கொள்கை. இது எப்படி என்று கேட்டால், ஏழை சிவன் அடியார்கள் வீட்டிலே
வேறு சாதியா இருந்தாலும் சிவனடியார் வீட்டிலே உண்ணலாம். சிவபூஷை பண்ணுகின்றவர்கள் சிவனடியார் வீடா இருந்தா, இப்ப புள்ளமாறு, விஸ்வகர்மா, செட்டியாறு, முதலியாறு, முத்துராசா, இந்த மாதிரி பல வகைச்சாதியா இருந்தாலும் அவர்கள் பூசை உடையவர்களாக இருந்தா அவர்கள் வீட்டிலே உண்ணலாம் என்பது நமக்கு உடன்பாடு.
அதற்கு மேலே வந்து மற்ற பாவ சம்பந்தமாக உள்ள மனசுக்கு நமக்கு தெரிஞ்சு அவர்கள் பாவத்தொழிலை செய்கின்றார்கள் என்று தெரிந்து அவர்கள் வீட்டில் உண்ணக்கூடாது. உணவு தான் மனுஷனுக்கு மிக முக்கியம். உடலை வளர்ப்பதும் அதுதான், உள்ளத்தை வளர்ப்பதும் அதுதான். உடலை வளர்ப்பதும் உணவு தான், உள்ளத்தை நல்ல உள்ளமாக ஆக்குவதும் உணவு தான். உணவு இப்ப கொஞ்சம் சாராயமோ கள்ள குடிச்சிட்டான்னா உள்ளத்தை என்ன பண்ணிருது, மாத்திடுது. அதனாலே அப்படி உள்ளத்தை புத்தியை கெடுப்பது இந்த உணவுகள். அதே போல மற்ற அசைவர்களாக இருப்பவர்கள், ஆச்சாரம் இல்லாதவர்கள் பாவத்தொழில் செய்கின்ற வீட்டில் உண்டால் அதன் மூலமாக அவனுடைய குணம் நமக்கு வந்துடும். அந்த பாவத்தொழில் செய்கின்ற வீட்டில் உண்டால் அந்த பாவ சம்பந்தமான புத்தி நமக்கு வந்துடும். பாவ சம்பந்தமான புத்தி வந்து மனத்தை அழுக்காக்கி விடும். மன அழுக்கா போச்சுன்னா அப்புறம் வந்து பாவத்தொழிலை செய்ய துணிஞ்சிடும். பாவத்தை செய்ய துணிஞ்சிட்டான்னா அதன் மூலமா நரகத்துக்கு போவான் இப்படின்னு ஆசை ஆரம்பிக்கிறார். அழுக்குளமே பாவத்தை ஆக்குதற்கு துணியும். முதல்ல ஒருவனுக்கு தீயதை செய்யலாம் நல்லதை செய்யலாம் என்று எது எண்ணுகிறது, மனம்தான் எண்ணுகிறது. மனம்தான் எண்ணுகிறது, மன எண்ணிய பிறகு செய்கிறான். இதை திருடி கொள்ளலாம் என்று மனசு எண்ண ஒருபாடுதான் செயலுக்கு வருது. அதனால மூல காரணம் மனசு. எல்லா வகையான பாவ புண்ணியங்களுக்கும் மூல காரணம் மனசு. அதனால மனசு தூய்மையா இருக்கணும்னா இந்த மாதிரி உணவு தூய்மையாக இருக்க வேணும், தூய்மையான இடத்துல உண்ண வேணும். அதனாலே அதை பத்தி இந்த பாட்டுல அழுக்குளமே பாவத்தை ஆக்குவதற்கு துணியும், அவ்வினையால் நிறையத்தின் அழுங்கி அழுந்து வரே. அந்த வினையினாலே பாவத்தை செய்தபடினாலே நரகத்தை அழுந்தி அழுந்துவார்கள், நரகத்தில வருந்தி அழுந்துவார்கள். இழுக்கான வழுக்கா இழுக்கான முடித்தவரை இச்சிப்பார் சூர்தம், ஏறிடுவர் பரலோகம் இன்புறவே இருப்பர். ஐயால் இழுக்கான குற்றமில்லாத இடங்களிலே குற்றமில்லாத அன்னத்தை புதித்தவர்கள் தான் ஐயால் அவர் நல்ல எண்ணத்தை உடையவர்களாயும் நல்ல இன்பத்தையும் அனுபவிப்பார்கள், சொர்க்கத்துக்கும் போவார்கள். இழுக்கான முடித்தவரே இச்சிப்பார் சூர்தம், ஏறிடுவர் பரலோகம் இன்புறவே இருப்பர். வழுக்காய மொழிக்கமனில் வந்துதவம் புரிந்து மறந்திடுவர் பரப்பினையும் சிறந்திருப்பர் சிவன்றாள். அப்படி அந்த மாதிரி சென்றவர்கள் சொர்க்கலோகத்தை மறுபடி திருப்பி காயத்தை ஒழிப்பதற்காக மண்ணிலே வந்து தவத்தை செய்து அதை பிறப்பை நீக்கிக் கொள்ளுவார்கள், சிவனை பற்றி கொள்ளுவார்கள் என்று சொல்லி சளக்கான மனத்தாரே சடலத்தை பேணி தமக்கு வரும் துயரத்தை சாற்றி நின்றாங்க கேளார். அதனாலே இந்த சளக்கான மனத்தாரே சடலத்தை பேணி, அதில் என்ன குறிப்பு சொல்றாருன்னா, குற்றமுள்ளைய மனசுடையவர்கள் வந்த பாவ புண்ணியத்தை என்று எண்ணாதவர்கள், பிறவியை நினைக்காதவர்கள், அடுத்தாற் போல இதனால என்ன பலன் வரும் என்று எண்ணாதவர்கள், உணவு கிடைச்சதுன்னா போதும், எந்த இடமா இருந்தாலும் சரி, உணவு கிடைச்சதுன்னா சாப்பிட்டு விடுறது. அது இடத்த பாக்குறதில்ல, காலத்தை பாக்குறது இல்லை, எப்படிப்பட்ட உணவா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும் சரி சாப்பிட்டு விடுவார்கள். அவர்களுக்கு இந்த பாவ புண்ணியம் தெரியாது. இந்த உணவினாலே இது புண்ணிய உரிமை பாவ உரிமை என்ற எண்ணம் இல்லாதவர்கள் அப்படி சாப்பிட்டு அவனுக்கு எது சொன்னாலும் கேட்க மாட்டான்னு சொல்லிவிட்டார். சளக்கான மனத்தாரே சடலத்தை பேணி, ஐயால உடம்பை பேணி அவர்கள் என்ன பண்ணுவார்கள் என்று கேட்டால், தமக்கு வரும் துயரத்தை சாற்றி நின்றான்னு கேளார். பின்னால உனக்கு இது மாதிரி எல்லாம் நடந்தாயானால் உனக்கு பின்னாடி இப்படி கெடுதல் வருமப்பா, நரகம் வரும் என்று சொன்னா கேட்க மாட்டான். அதனால அவனை கேட்காதான்னு விட்டுருங்க, நீங்க வந்து சரியா நடந்துங்க அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றாரு. அந்த இப்ப சொன்னாலும் கேப்பான, நம்ம கண்ட இடத்துல சாப்பிடுறவன கேப்பான, சோறு அது சரி. வெளியூர்ல போகும்போது ஹோட்டல் தான், ஹோட்டல்னா உங்களுக்கு சைவ ஹோட்டல்ல சாப்பிடுறோம். சைவ ஹோட்டல்ல சாப்பிடும் போது அவன் நமக்கு பணம் வாங்கி சோறு போடுறான், அதுல ஒண்ணும் குற்றம் கிடையாது. ரெண்டாவதுதான் புறம்புதான், ரெண்டாவதுதான் கையிலயே சோறு ஒன்று போயிடணும், அதுக்கு என்ன செய்ய முடியும், அதனால பாதகம் இல்லை. அதுல வந்து உனக்கு அவன் சைவ ஹோட்டல், அதுல அவன் பாவம் செய்யறதுக்கு அவ்வளவுதான், அந்த வேலைக்கு மாத்திரம். ஆமா, அசைவ ஹோட்டலுக்கு போக மாட்டான், சைவ ஹோட்டலுக்கு தான் போவான். அதுல பணத்தை வாங்கிட்டு போறான், அவன் பிரியமா போறான், நம்ம பிரியமா சாப்பிட்டு வரான். இதுல ஒரு பெரிய ஒரு பாதகங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அதுல பாதகங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவன் திருடுறானா, அவன் ஏதாவது அக்கறம் பண்றானா, அறிய பண்றானா, அதெல்லாம் நம்ம அந்த நேரத்துக்கு ஆராய்ச்சி பண்ண முடியாது. அதெல்லாம் ஆராய்ச்சி தினந்தோறுமா சாப்பிட போறோம், என்னைக்கோ ஒரு நாளைக்கு இப்படி போகும்போது அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் வரும்போது சாப்பிட்றோம், அதனால ஒரு குற்றம் வந்துடாது. அதுக்கு மந்திர சுத்தி செய்து சிவனை நினைச்சு சாப்பிட்றோம். அதெல்லாம் அந்த காலத்துக்கு, அந்த காலத்துல அன்னத்தை விற்கிறதும் இல்லை, வாங்குற வாழும் இல்லை, அன்ன சத்திரம் இருந்துச்சே தவிர இப்படி எல்லாம் கிடையாது. இருந்தது இப்படி எல்லாம் கிடையாது. தேசாந்திரிகளுக்குன்னு இருந்துச்சு, ஊருக்கு ஒரு நல்ல சில இதுகள்லாம் இருந்துச்சு. இது மாதிரி இப்போ காலம் மாறி போச்சு, அதனால இப்படி இருக்கு. அதோட வந்து நமக்கு வந்து சில இடங்களிலே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பொருத்தம் இல்லாத இடங்களிலே சாப்பிடும்படியாகவும் இருக்கும். அந்த வேளையில் வந்து சிவநாமத்தை சொல்லி சாமி என்ன சாப்பிட வேண்டியதான். அதுக்கு மேலே அதுக்கு பரிகாரம்னு சொல்லிக்கிறார், சொல்கிறாரு. அது எப்படி சொல்கிறாருன்னா, அருந்தினேல் விவாகத்தில் கோரசதம் வரைக, ஆயிரம் உச்சத்துக நாலா நாள் அருந்தில். இதில் எப்படி சொல்கிறாருன்னா, அயலாரின் திருமண உணவை உண்டால், திருமணத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க, அதிகபட்சம் அயலாருடைய திருமணத்துக்கு போகிறோம், சொந்தக்காரன் திருமணத்துக்கே போகிறோம்னு. சொந்தக்காரன் கூட நமக்கு அயலான் தான், சொந்தக்காரன் நமக்கு அவன் தீட்சை இல்லை, நம்ம தீட்சை, நம்ம ஒரு சாதி அவன் ஒரு சாதி, அயலான் ஆயிட்டான். அதில் ஒன்றும் சிந்தையும் இல்லை, நம்ம நல்லது கெட்டதுக்கு அவன் வேணுமேனு சொல்லி வச்சுக்கிறதான தவிர நமக்கு அவனுக்கும் கொள்கை ஏராளமான தூரம், அளவில்லாத தூரம். அதை சொல்லி என்ன பண்ணுவேன், அதை ஒன்றும் பண்ண முடியும். அதனால அவன் காரியத்துக்கு போக வேண்டியதாக இருக்க வேண்டியதான், நம்ம கடமையை செய்ய வேண்டியதான், சாப்பிட வேண்டியதான். ஆனால் அங்கே சாப்பிட்டாயானால் ஆகும், திருமணத்துக்கு போனால் சாப்பிடாமல் வர முடியாது, அதிகபட்சம் சாப்பிடாமல் வர முடியாது. சாப்பிடாம வர்றதும் இருக்கு, சாப்பிட்டோம்னு வச்சுக்க, அகோர மந்திரத்தை வந்து விபூதி பூசிக்கிட்டு கையாளம் விட்டு விபூதி விட்டு அகோர மந்திரத்தை 100 தடவை ஜெபம் பண்ணிக்கணும். அங்கனே பண்ணப்படாது, என்ன பண்றான்னு கேட்பான். அதனாலே வந்து நம்ம ஒரு பொருத்தமான இடத்துலருந்து திருநீர் பூசிக்கொண்டு அகோர மந்திரத்தை ஜெபிச்சுக்கணும். ஆனால் எங்கே சாப்பிட்டாலும் அதிகபட்சம் வேற இடங்களில் சாப்பிட்டா அகோர மந்திரத்தை ஜெபிச்சுக்கணும். அகோர மந்திரத்தை 100 தடவையும் சிவமூல மந்திரம் 10 தடவையும் ஜெபம் பண்ணிக்கணும். சாப்பிட்ட பிறகு நமக்கு பொருத்தமான இடத்துல அகோர மந்திரத்தை 100 தடவை, சிவமூல மந்திரம் 10 தடவை எண்ணிக்கணும். முதல்ல அகோர மந்திரத்தை எண்ணிக்கணும். இந்த குற்றம் போவதற்காக எண்ணுவது அகோர மந்திரம். மஞ்சள் நீராட்டு சடங்கிலும், கருத்தரித்த பெண்ணுக்கு செய்யும் சடங்கிலும், பெயரிடும் சடங்கிலும், வளகாப்பு முதலியதிலும், பிள்ளைக்கு முதலில் சோறு ஊட்டும் சடங்கிலும், உறவினர் அல்லாதவன் வீட்டில் உண்டால், தீட்சை இல்லாதவர்கள் வீட்டிலே உண்டால், அகோரா 1000 உரு ஏற்றுக. அதனால 1000 தடவை. இப்போ இதெல்லாம் சாப்பிடக்கூடாது தான். என்னனுக்கு இப்போ நாம் வந்து சிவனுக்கு அடிமை ஆயிட்டோமா, சிவனுக்கு அடிமை ஆயிட்டோமா, சிவமாக இருக்கிறோம், சிவனுக்கு அடிமையாகி சிவனுடைய ஆளாக இருக்கிறோமா, இதில் எல்லா வகையிலும் தூய்மையாக இருக்கணும். மற்ற இடங்களிலே அவர்களுக்கெல்லாம் அந்த சிவ சம்பந்தம் அதிகம் இருக்காது, இருக்காது. சிவநாமம் சொல்ல மாட்டார்கள், திருநீர் பூச மாட்டார்கள், சிவபூசை இருக்காது, தீட்சை இருக்காது, அவர்கள் பாப புண்ணியம் தெரியாது. அந்த இடத்துல தான் நம்ம போக முடியா இருக்கும், சாப்பிட முடியாது. அதனாலே நீ வந்து அந்த சிவபுண்ணியம் உனக்கு குறைஞ்சி போகும், அங்கே சாப்பிடணும், சிவபுண்ணியம் குறைஞ்சி போகும். இங்கே நாம சிவபுண்ணியத்தை தான் தேட, அவன் வீட்டில் செஞ்ச பாவத்தை சம்பாதிச்சுக்க, இதனால குறைஞ்சி போகும். அதுக்காக வந்து அகோர மந்திரத்தை எண்ணி அந்த பாவம் போக முடியாது, எண்ணிக்க வேண்டியதான். 1000 தடவை சொல்லுது வளகாப்பில், வந்து மற்ற பெயரிடும் சடங்கு, இந்த மாதிரியான வீட்டில் சாப்பிட்டா. இறந்த 12 நாள் செய்யும் சிரார்த்தத்திலும், ஆண்டுதோறும் செய்யும் திவசத்தில் உண்டால், சிரார்த்தத்திற்கு அகோரம் 10000, திவசத்திற்கு 1000 உருவேற்றுக. 16000 அகோரம் சொல்ல சொல்லுது, அதெல்லாம் சொல்ல முடியுமா, சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால் வந்து இது வந்து அதிகபட்சம் தீட்சை இல்லாதவர் வீட்டில் சாப்பிட்டாங்க. இப்போ திவசத்தில் சிவனடியார்களுக்கு உணவு இருந்தால் அவர்களுக்கு அளவில்லாத புண்ணியம் கிடைக்கும், முன்னோர்கள் நல்ல கிரிக்கு போவார்கள் சொல்லுது, சொல்லுதா. இதே நூலும் சொல்லுது, மற்ற நூலும் சொல்லுது. இப்ப தவசத்துல சாப்பிட்டா அகோரம் பதினாயிரஞ்சு போயிடும். இது யாரு வீட்டுலன்னா அடுத்தவங்க பிரீட்சை இல்லாத. அதற்கு மேலே வந்து பாண்டங்களின் தூய்மை, பாண்டங்களின் தூய்மை, பொன் முதலான உலோக பாத்திரங்களும் மரப்பலகையால் செய்யப்படும் மரபு முதலான ஏனங்களும் சுடுநீரால் கழுவினால் துப்புரவாகும். உலோக பாத்திரத்தையும் மரப்பலகையாலான பாத்திரங்களையும் சுடுநீரால் கழுவினால் துப்புரவாகும். சில பாத்திரங்களை வந்து இப்ப நாம மற்றைய பொடி போட்டு வளர்க்குறோம், தண்ணீர் விட்டு கழுவுறோம், ஆனா வெந்நீர்ல கழுவணும். மேலும் அழுக்கு இருந்தால் பசுவின் சிறுநீர் உவர் மண் நீர் ஆகியவற்றால் தூய்மை அடையும். பத்தே நம்ம சோப்பு என்னமோ போடுறாங்க, என்னமோ போடுறோம். அதனால அதுக்கு இது சமம்னு வச்சுக்க வேண்டிதான். யானையின் தந்தன் சங்கு முதலியவற்றை அறிந்து கடைந்தவர் கருகே உமியால் நாள்தோறும் தேய்த்து சாணத்தாலும் நீராலும் கழுவ பளபளப்பாகும். யானை தந்தன் சங்கு முதலியவற்றுக்கு புளி நீரால் செம்பின் களிம்பு நீங்கி பழிச்சிடும். அது நல்லா தெரியும், செம்பை வந்து புளி போட்டு தேய்ச்சோம்னா பழிச்சுன்னு போகும். வெண்கல பாத்திரம் சாம்பர் பொடியால் தேய்த்து நீரால் கழுவினால் சுத்தமாகும். வெண்கல பாத்திரம், வெண்கல பாத்திரம் உசந்தது, வெண்கல பாத்திரம் எல்லாம் இப்ப இல்லாமையே போயிருச்சு. அப்படியா? ஆமா, எங்க வீட்டுல வெண்கல பாத்திரம் சாகப்படுற போய் வெண்கல பாத்திரம் தான் சாப்பிடுறது. கும்பான்னு சொல்றது,
கும்பா வந்து
அவர்கள் வந்து பார்வையினாலே அது சுத்தமாக்கி விடுவாங்க. அவங்க அவங்கள வந்து அந்த தோசை ஒட்டாது, நெருப்பு கிட்ட பஞ்சு வராதது போல. ஞானிகளுக்கு, பரமஞானிகளுக்கு அவர்கள் எங்க சாப்பிட்டாலும் அது அமிர்தமாக மாறிவிடும். அவர்களுக்கு தோஷம் ஒட்டாது. நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வரம்பு உள்ள இருக்கிற அவங்க வரம்பை மீறி சிவமாயிட்டவர்கள், பட்டினத்தார்னு சொன்னா சிவமாயிட்டார். அதனாலே அவர்களின் அரு வீட்டுல சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும். தெரிஞ்சாலும் அவர்கள் குற்றம் உள்ள வீட்டுல சாப்பிட்டாலும் கூட குற்றம் இல்லாமல் போய்விடும். அது பட்டினத்தாரு ஒரு நாள் இரவுல போய் கதவை தட்டுனாராம், 10 மணி 11 மணிக்கு போய் தட்டினாராம், பசின்னு சொல்லி தட்டினாராம். அவன் கதவை திறந்து வந்து 6 மணி நேரத்துல கதவை தட்டுனா அவன் இவரை தட்டி விட்டானான் பட்டன் சொன்ன. அதுல இருந்து ஒரு பக்கம் நான் சாப்பாட்டுக்கு போக மாட்டேன், எனக்கு இருக்க இடத்துல அண்ணன் வந்தா சாப்பிடுவேன், இல்லைன்னா போக மாட்டேன்னு விரதம் அமைச்சுக்கிட்டார். இருக்கும் இடந்தேடி என்பது சிக்கிய அண்ணன், உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன், பெருக்க அழைத்தாலும் போகேன், அரணே என் தேகம் இழைத்தாலும் போகேன் இனி என்று இருந்து விட்டார். பட்டினத்தாரனச்சா ரொம்ப எவ்வளவு கோடி தெய்வத்துக்கு அறிவுறு. அப்படி அதனால ஞானிகளுக்கு உங்களுக்கு தோஷம் விட்டாது இல்லை. அப்படி வெண்கல பாத்திரம் சாம்பர் பொடியால் தீர்த்து நீரால் கழுவினால் சுத்தமாகும். அவற்றை காக அழகால் கொத்தினால் பசுவின் வெண்ணையை உருக்கி தடவி தீயில் சூடேற்றினால் சுத்தமாகும். காக முதலான மற்ற பறவைகள் அந்த பாத்திரத்தை கொத்தினால் தொட்டால் தீண்டினால் அது நெய்யை தடவி சூடு ஏற்றினால் சுத்தமாகுமா. பட்டாடைகள் வெண்கடுகு கலந்த நீரால் துப்புரவாகும். தருப்பை புல் முதலியன மோர் கலந்த நீரால் தூய்மை வரும். மான்தோல் முதலியவை புற்றுமண் பசுவின் மூத்திரம் தண்ணீர் ஆகியவற்றை துப்புரவு வரும். ஆற்று நீர் துவைத்தும் சுத்தமாக்கலாம். இப்படி அந்த பொருளுக்கு சோற்றுப்பானையில் உள்ள சோற்றில் பன்றி கழுத நாய் பூனைகாக அவற்றுள் ஏதேனும் ஒன்று வாய் வைத்தால் பானையோடு சோற்றையும் வெளியிலே ஏறிக. பானையோடு சோற்றையும் பொருத்தமான இடத்துல அதை வந்து விசர்ச்சனம் பண்ணி தெய்வத்திற்காக படைத்த சோற்றில் ஒரு பக்கத்தில் பிராணிகளோ மற்றவையோ வைத்தால் அந்த அன்னத்தையும் அதே போல செய்ய வேணும். பால் முதலிய பசுப்பயனாலும் திருநீற்றாலும் துப்புரவு செய்ய அந்த இடத்தை உண்ணும் போது உங்களத்தில் கொசுகு முதலியன விழுந்து செத்தால் அவை விழுந்த இடத்தை சுற்றி இருக்கும் உணவை அள்ளி இருந்து விட்டு மீதமுள்ள உணவில் திருநீற்றை தெளித்து கையை சுத்தம் செய்த பிறகு உண்ணுதல் சிறப்பு. சரி, தேனை துணியால் வடிகட்டி காய்ச்சினால் சுத்தமாகும். உப்பை தண்ணீர் விட்டு கழுவி காய்ச்சினால் சுத்தமடை. உப்பை தண்ணீர் விட்டு கழுவி காய்ச்சினால் அதெல்லாம் நம்ம கடைபிடிக்க முடியாது. அதெல்லாம் இப்பதான் உப்பு அப்படியே என்ன நம்ம உப்பு எல்லாம் அதான் சுத்தம் பண்ணியே கொடுக்குறான். பசுவின் வெண்ணையை உருக்கி வடிகட்டினால் துப்புரவாகும். அது வடிகட்டத்தான் வேணும். நீர் நல்லெண்ணெய் முதலியவும் மனம் பொருந்திய கற்பூரங்கூங்கத்தூரி மணங்கமலம் சந்தனம் புழுகு செவ்வாதாவையும் மந்திர நீர் இறைத்தலால் துப்புரவு வரும். கன்று குடித்தவன் முளைக்காம்புகளை கழுவி பாலை கறந்து அதை காய்ச்சினால் தூய்மை வரும். இதெல்லாம் வழக்கத்தில் இருக்கிறது தான். தெளிந்த நீர் பசுமூத்திரம் சாணம் நல்ல நிலத்து புற்றுமன் ஆகியவிடால் சிவலிங்கம் சுத்தம் வரும். வானலாக வளர்ந்த வில்வ இலைகளின் சாற்றால் சிவலிங்கத்திற்கு திருமுழுக்கு செய்தால் பிராயச்சத்தியத்தில் அதற்கு சிறப்பான சுத்தமாகும். அதாவது வில்வ இலையே அரைச்சு அதுல அபிஷேகம் பண்றது சாமிக்கு. ரெண்டு தடவை பண்ண வச்சிருக்குதுங்க. வில்வ குழம்புல அபிஷேகம், வில்வத்தை ஆட்டி அது அபிஷேகம் பண்றது. அது பெரூர் புராணத்திலையும் சிறப்பாக சொல்றாரு. அபிஷேகத்துல அது ஒரு தனிச்சிறப்பு. உப்பில்லாத மேலான சிவன் உயிருக்குள் கலந்திருந்த முறைமையை உள்ளபடி அறிந்து தியானி பொருளின் உயிர் தூய்மை வரும். உயிர் தூய்மை, உயிருக்குள் கலந்திருக்கிற முறைமையை உள்ளபடி அறிந்து தியானி பொருள் உயிர் தூய்மை வரும். சிவனை தியானம் பண்றதுனாலே உயிர் தூய்மை ஆகுது. சிவனை தியானம் பண்றதுனாலே உயிர் தூய்மையாகிறது. நாத முதல் பிருத்திவீரான தத்துவங்களில் சிவன் பரவி இருப்பதை உள்ளபடி அறிந்து தியானித்தால் தத்துவம் சுத்தி வரும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் சுத்தி சொல்லுகிறார். சாட்டிடுக தவறிடினோர் சத்திய சாதத்தை, சதமுறவே சதுர்த்தியனும் சந்தி நிலை தவறி, ஏத்தினொரு நாற்குனித எம்பிடுக தவறி, எழிற்பூசை அகோரத்தை எண்ணுக வாயிரத்தில், போற்றியுடன் பூசையினை புரிந்திடுக வரிந்தான், புகண்டிடுக இருவுனிதம் புசிப்பொழிக வளலின், நேற்றியவை எற்றிடுக நேற்றியவை எற்றிடுக பண்ணாளுந்தவரி, இந்த முறை அறிந்து ஏற்ற பூசனை வாய்த்திடுமே. காலைப்பொழுதில் தன்னை அறியாமலே சந்தியாவந்தனம் செய்ய தவறினால், காலையிலே செய்ய வேண்டிய சந்தியாவந்தனம் இருக்குது பாரு, சந்தியாவந்தனங்கிறது அந்த அனுட்டானம் அக்குற்றம் நீங்க, அது ஏதாவது செய்யாம விட்டுட்டா சத்தியோசாத மந்திரத்தை 100 ஏற்றுக. அது தவறி விட்டா சத்தியோசாத மந்திரத்தை 100 ஜபிச்சுக்கணும். அதற்கு மேலே நாலாஞ்சந்தி வேலை தவறினால், நாலாஞ்சந்தி வேலை தவறினால், நாலாஞ்சந்தி வேலைங்கிறது இரவிலே ஆச்சாரியர் செய்யறது நாலாஞ்சந்திங்கிறது, அம்மந்திரம் 400 ஏற்றுகள். தெரிந்தே தவறினால் 2 உரு ஏற்றுகள். தெரிஞ்சே நமக்கு தெரிஞ்சே செய்யாம ஏதோ ஒரு காரணத்தினால விட்டுட்டோம்னா, மறந்து விடுறதுன்னு ஒன்று இருக்குது, தெரிஞ்சு விடுறதுன்னு ஒன்று இருக்குது. ஆனால் அதிகபட்சம் மறக்க மாட்டான் செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம், மறக்க மாட்டான். ஏதோ ஒரு காரணத்தினால மறதியாக வேலையின் நிமித்தமாக இதை விட்டுட்டா அந்த காலம் தவறி செய்தாலும் கூட, இப்போ காலையில் செய்ய வேண்டிய ரெண்டாயிரத்தை செய்யாம விட்டோம் வச்சுக்க, 10 மணி 12 ஆயிருந்து வச்சுக்க, அப்போது அந்த அகோர மந்திரத்தை ஜெபிச்சுக்கணும். ஒரு காலம் தெரியாமல் செவ்வ செய்ய தவறி இருந்தால் அகோரா 1000 உரு ஏற்றி பின்பு செவ்வ செய்தால் அது குற்றம் நீங்கும். சிவ பூசையால தவறாமல் செய்ய வேண்டியது. அதில் ஒரு காலம் ஏதோ தவறி போச்சுன்னா அகோர மந்திரத்தை 1000 தடவை ஜெபம் பண்ணிட்டு பிறகு சிவ பூசை பண்ணணுமா. தெரிந்தே ஒரு காலம் பூசை செய்யாதிருந்த குற்றம் போக. தெரிந்தே ஒரு காலம்னா ஏதாவது வெறுப்பில சஞ்சலத்தில் ஏதோ ஒரு வகையில் பூசை பண்ணாமல் இருந்தோம்னா அதுக்கு வந்து விரதம் இருந்து அகோரத்தை 2000 உரு ஏற்றுவோம். உண்ணாமல் இருந்து ஒரு நாளைக்கு 2000 அகோர மந்திரத்தை செவிக்கணுமா. பல நாள்கள் பூசை செய்யாதிருந்த குற்றம் போக உபவாதம் இருந்து அந்த மந்திரத்தை எண்ணிக்கைப்படியே உரு ஏற்றி ஓமம் செய்யுக. பல நாள் பூசை செய்யலைன்னா ஒரு நாளைக்கு 1000 வச்சு, 10 செய்யணும் 10000 ஜெபிச்சுக்க வேண்டிதான். இப்படி விட மாட்டேன் அதிகபட்சம். அப்படி இருக்கிறவா சில பேர் இருக்கிறா அந்த மாதிரி இருப்பதனால அந்த மாதிரி அகோர மந்திரத்தை செபித்து குற்றத்தை பொறுத்துக்க முடியா வேண்டி விட்டு அப்புறம் பூஜை பண்ணணும். சிவபெருமான் திருமுடியிலே ஆணி ஆடி ஆவணி புரட்டாதி என்ற 3 தருப்பை புல்லால் செய்த ஒரு முடிச்சை சாத்துக. அவ்வாறு செய்ய மறந்தால் அகோர மந்திரத்தை உண்ணாவிருந்து 200,000 உரு ஏற்றுக. அது எப்படின்னா உண்ணாமனா இன்னைக்கு சாத்திரம்னு சாத்த வேண்டியன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு அந்த நினைப்பு வந்துருச்சுன்னா அந்த 1 சாப்பிடாம இருக்கணும். ஆமா, 2-3 இருந்த உடம்பு தாங்க, அது 1 முழுவதும் இருந்து அதை சாத்தி பூஜை பண்ணிட்டு செய்யணும். அது தருப்ப புல்லல சாத்துக்கிற ஒரு இது, அது பரார்த்த பூஷையிலே உண்டு. பரார்த்த பூஷைக்குத்தான் இது அதிகபட்சம் அதிகபட்சம். இப்போ நம்ம தருப்பையில் சாத்துறதுங்கிற ஒன்று தனியாக ஒன்றும் இல்லை. ஒரு காலம் ஓமம் செய்யாதிருந்தால் யாகம், ஒருவேளை பூசை செய்ய தவறி சொன்ன முறைப்படி உரு ஏற்றுக. அதனால அதுக்கு அதில் வந்து 10,000 தடவை செபிச்சுக்க வேண்டியதாக கோர மந்திரத்தை. இந்த முறைப்படி ஓமம் செய்யாத நாள்தோறும் கணக்கறிந்து உரு ஏற்றி செய்யுக. 1 ஓமம் செய்யாவிடில் 4 300 உயர்த்தி உரு ஏற்றுக. நல்லது கட்டாயமா செய்ய வேணுங்கிறது இல்ல, அவசியமா செய்ய வேணும். சிவபூஷை அனுட்டானம் அக்னி காரியம் செஞ்சதே தீரணும். நீங்களும் தவறாம செஞ்சீங்களா அப்படி சொல்லு. அது சரி, அது சரி, அதை பத்தி பரவாயில்ல. ஆக தவறாம செய்யும். நீங்க என்ன நிர்வாணம் வாங்கலையோ? ஓ சரி சரி, நீ நிர்வாணம் செய்யா சதாசன தீட்சை. என்ன தீட்சைன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கூட நேரம் ஆகும், பொருள்கள் நேரம் ஆகும். அதுக்கு ஆள் உதவி வேணும். அதனாலே இப்படி வந்து ஜெய சொல்லுது, சிவனுக்கு அமுது கிடைக்காவிட்டால் அகோர மந்திரத்தை 20,000 உரு ஏற்றுக, சிவகாயத்திரியை 100 உரு ஏற்றுக. அதனால இந்த பூசைகள், பூசையில் செய்ய வேண்டிய செயல்களை எல்லாம் தவறாமல் செய்ய வேணும் என்பதுதான் இந்த பரிகாரம். பரிகாரத்துக்கு இடம் வச்சுக்காம நடந்துக்கணும், என்ன செய்யறது. சிவலிங்கமானது தீயினால் பழைய வடிவம் மாறி காணப்பட்டால் மனம் வருந்தி ஆச்சாரியர் வணங்கி அக்குற்றத்தினைக்கு அருள் உரிய வேண்டும் என்று முறையிட்டு விரதம் இருந்து அகோர மந்திரத்தை 100,000 உரு ஏற்றுக. ஏதாவது ஒரு காரணத்தினாலே தீ முதலியதினாலே பட்டு விட்டார் சிவலிங்கத்தை, அந்த மாதிரி சேதங்கள்னு வேற ஏதோ ஒரு வகையினால வந்து விட்டா கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு வகையில தவறி அதுக்கு கெடுதல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஆச்சாரியரை வணங்கி குற்றத்தினைக்கு அருள் உரிய வேண்டும் என்று முறையிட்டு விரதம் இருந்து அகோரத்தை 100,000 உரு செபிக்க வேணும். ஆச்சாரியிடம் வேறொரு சிவலிங்கத்தை பெற்று பூசை செய்யும். திருடர் முதலியவர்களால் சிவலிங்கம் கவரப்பட்டால் முன்பு சொன்னபடி பரிகாரம் செய்து மீண்டும் சிவலிங்கம் எழுந்தருளை செய்யும். அது மாதிரி ஆமா வாங்கிக்க வேண்டியதான். அது மாதிரி சிவலிங்கத்தை கைவிட்டவர்கள் பல பேர் இருக்கிறாங்க. மறுபடியும் தீதாக்கி பொழுது இல்லாமல் இருந்தால் குற்றம் எங்க அகோரத்தை 30,000 உரு ஏற்று. இதற்கு மாறாக பத்தியினால் உயிரை விடுதல் தகாது. மனிதர் நிலைநிறுத்தியது பரார்த்த லிங்கத்தை, அதற்கு ஏதாவது பழுது ஏற்பட்டால் அகற்றி விடுக. மனிதர் நிறுத்திய பரார்த்த லிங்கம் இருக்கே பிரதிஷ்டை பண்ணது, அதுக்கு பழுது வந்துருச்சுன்னா அந்த லிங்கத்தை அகற்றி விடுக. அகற்றிட்டு வேற லிங்கம் வச்சுக்க வேண்டியதான். இப்போ பரார்த்த பூசையில் கோயில் ஆன்மார்த்த லிங்கத்திலும் சுயம்பு லிங்கத்திலும் ஊறு ஏற்பட்டால் அகற்றக்கூடாது, அகற்றக்கூடாது. ஆன்மார்த்த லிங்கத்தில் சுயம்பு லிங்கத்திலையும் ஏதாவது பெண்ணம் ஏற்பட்டால் அது அகற்றக்கூடாதுங்கிறாரு. அன்மார்த்த லிங்கம் பெண்ணம் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க, அதை மாற்றிட்டு வேற லிங்கம் தான் வச்சு. சிவலிங்கத்தின் மீது கால்பட்டால் அதை கடந்து சென்றாலும் அகோர மந்திரத்தை 20,000 உரு ஏற்றுக. காலின் தூசி திருமியனில் பட்டால் 10,000 உரு ஏற்றுக. அதன் பீடத்தையோ நிழலையோ கடந்தால் 300 உரு ஏற்றுக. பீடத்தில் சாய்ந்தால் 1,000 உரு ஏற்றுக. அதனாலே இப்படி இதெல்லாம் சக்கரதையாக இருக்க வேணும். இங்கே பரார்த்தலிங்கத்திலையும் சரி ஆன்மார்த்தலிங்கத்திலையும் சரி சாக்கிரதையாக இருக்க வேணும். கால் விடக்கூடாது, கீழே விடப்படாது, வேறு பொருள் அசுத்த பொருள் விடப்படாது. இப்படி சாக்கிரதையாக வச்சுக்கணும். பெட்டக கோயில் பெட்டக கூடன் சிவப்பொழுது நேர்ந்தால் ஒரு சாணுக்கு அகோரம் 10,000 உரு ஏற்றுக. ஏன் அந்த பெட்டகம் சாய்ந்துருச்சு கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோ, சிவலிங்கத்தோட எடுக்கும்போது ஏதோ தவறி கீழே விழுந்துச்சுன்னா அதுக்கு ஒரு சாணுக்கு அது விழுந்த இடம் எவ்வளவுன்னு பார்த்து ஒரு சாணுக்கு 10,000 உரு அகோரம் ஜபிக்கணுமா. ஆதாரம் இல்லாமல் லிங்கத்துக்கு மாத்திரம் சிவப்பொழுது உண்டாயின் சாணுக்கு 20,000 உரு ஏற்றுக. வாய் எச்சில் சிவலிங்கத்தின் மீது விழுந்தால் 20,000. கோலைப்பட்டால் 30,000. சில பேர் தும்மிப்பிடுவேன், எடுக்கும்போது தும்மிட்டான்னா போச்சு. அது மாதிரி எல்லாம் இருக்கப்படும், சக்கரதையாக இருக்கும். ஆழமான மடிவில் சிவலிங்கம் கைதவறி விழுந்தால் 100,000 உரு ஏற்றுக. ஆசான் மூலம் வேறொரு சிவலிங்கம் எழுந்தருளை செய்யுக. சிவலிங்கம் நிர்மாலிய பாத்திரத்தில் விழுந்தால் 100,000 உரு ஏற்றுக. நிர்மாலிய பாத்திரத்தை தவறி விழுந்தல்லாம் விழுந்தல்லாம் 100,000 100,000 தான் அதிகம். ஓர் ஆள் மூலமான பாதுகாப்பு பழுது நேர்ந்து பாதுகாப்பு சிவலிங்கம் விட ஆகியவை பழுதடைந்தால் அவற்றுக்கு பரிகாரம் இல்லை. அதனாலே வந்து அவசியமா அந்த சிவலிங்கத்தை சாக்கிரதையா வச்சுக்கணுங்கிறார், சாக்கிரதையா வச்சுக்கணும். தேசி கந்த நிழல் அடைந்தால் செபிக்க சிறுத்தரையும் சிவனடியா ஆசான் ஆசிரியர் சிவனடியாரில் நிழல்களை கடந்தால் அகோர மந்திரத்தை 300 ஏற்றுக. நிழல்களை கடந்தால்னா இப்போ இங்கே குரு நின்றுட்டு இருக்காரு அல்லது அடியார் நின்றுருக்காங்கன்னா அவங்க நிழல் இப்படி மேற்கமான் வருதுன்னு வச்சுக்கோ, அதை கடந்து போகப்படாது, மதிச்சு போகப்படாது. நிழல் பராமணன் பசு விளக்குகளின் நிழல்களை கடந்தால் 100 உரு ஏற்றுக. செவரானுக்கு படைக்கும் திருவமுதில் புழு மயிர்கள் விழுந்தால் அதனை படைக்காது அகற்றுக. தெரியாமல் படைத்தால் 100 உரு ஏற்றுக. ஆசான் விருப்பத்தோடு பூசைவதற்கு என்று அளித்த சிவலிங்கத்துக்கு அமுது படைக்க 2 தூணி அரிசி உயர்வு, 2 நாளி அரிசி இழிவு, 5 உலக்கு அரிசி என்று ஆகாது. அதனால சிவலிங்கத்துக்கு பூசைக்கு 2 தூணி அரிசிங்கிறாரு. 2 தூணின்னு எவ்வளவுப்பா, முன்காலத்தில் இருந்த முகத்தில் அளவு தூணினா இரண்டு மரக்கால், இரண்டு மரக்கால் அரிசி தினந்தோறும் இங்கே பராரத்த பூசையில் இதெல்லாம் பராரத்த பூசை எது எது எங்கேன்னு நம்ம பிரிச்சுக்கணும். இப்போ இரண்டு மக்கா அரிசி நம்ம ஆன்மார்த்த பூசை தினந்தோறும் பண்ண முடியுமா? இப்போ நீங்கள் இல்லை அந்தனர் ஆதியர் இட்டலிங்கன் தீண்டீடில் சிறப்புறவை பூசையினை செய்து ஒருவருடைய நித்திய வழிபாட்டுக்குரிய ஆன்மார்த்த லிங்கத்தை சிவதீக்கை இல்லாத பிராமணர் முதலானோர் தொடுவது குற்றம். சிவதீக்கை இல்லாதவன் நம்ம லிங்கத்தை யாரும் தொடப்பட மாட்டான். ஏதோ ஒரு காரணத்தினால அது மாதிரி தொட்டு விட்டான்னு வச்சுக்க, யாரோ ரொம்ப தொந்தகமாக வந்து ரொம்ப பக்த மாதிரி உட்காந்து என்ன அப்படின்னு எடுத்து விட்டான்னா பூச்சு, அதனால தொடுவது குற்றம். நீங்கள் சிறப்பான பூசணி தான் அகோர மந்திரத்தை 100 முதல் 400 உதவி ஏற்றுக. சக்தி வழிபாடு செய்கின்றவர்களும் சக்தி வழிபாடு செய்கின்றவர்களும் கொல்லுந்தொழிலையுடைய வேடுவர்களாக இடிந்தவனும் சிவலிங்கத் தொட்டால் 10,000 ஏற்றுக. அவன்லாம் பக்கத்தில் விடமாட்டான், ஏதோ ஒரு வேலை வந்துட்டான்னு வச்சுக்க. நாயும் காகமந்தின்லாம் 30,000, இடிந்தவனான சண்டாளம் தொட்டால் 100,000 உரு ஏற்றி முறைப்படி சிவ பூசையை செய்யும். சத்திய கோரமானவர்கள் வழிபாடு செய்யும். இவர்கள் பூசையில் இறைச்சி மது மைதுனம் ஆகியவை இடம்பெறும். இப்பூசையில் கலந்து கொள்கிற ஆடவர் மகளிரும் இப்படி இருப்பார்கள். ஆகவே இப்பூசை மிக ரகசியமாக இடவிருந்த சக்தி பூசை வாம சமயத்தார் சத்தி பூசைனா புரியுது இல்ல அல்ல இந்த பெடாரி காலியாகி செய்யற பூசைதான் வேற
அதேதான்.
சிவலிங்கத்துக்கு சொன்ன பரிகாரத்தில் பாதி அக்கமாலை சிவாகம் முதலியவற்றில் கால்பட்டாலும் பரிகாரம் உண்மைதான். அதையால திருமுறை சிவாகமா ஜபமாலை இப்படி பூசப்பொருள்ல அப்படி வச்சுக்கோங்கள, பூசப்பொருள்ல கால்படக்கூடாது, ஜாக்கிரதையா வச்சுக்கோங்க. அகோர மந்திரத்தை 20 சாதாரணமாகப்பட்டால் 10,000 ஏற்றுக. மந்திர நீர் உள்ள ஏனம் கீழே விழுந்தால் 100 உருவும், அது உடைந்தால் 1,000 உருவும். மந்திர நீர் உள்ள ஏனம் இப்போ தீர்த்த பாத்திரம்னு வச்சுக்கோங்களே, சிந்திங்கிறது வேற, அது உருண்டால் 500 உருவும் ஜெபிக்க அந்த பாத்திரம். சிவலிங்கத்தை நாய் பார்த்தால் 50,000 உருவ ஏற்று. சிவாகமத்தில் சொன்னபடி சிவலிங்க சிவ பூசை செய்தவன். அதனால இப்போ பூசக்கார வீட்டில் நாய் வளர்க்கப்படாது, ஆடு இருக்கப்படாது, கோழி இருக்கப்படாது, பூனை இருக்கப்படாது சிவதீட்சை உடையவன் வீட்டில். அதற்கு மேலே பூசையை விலக்கி இருக்கும் பூசாரிகள் சிவஞானத்தை உணர்த்தும் சிவாகமங்களாய் உபநடதங்களின் தெளிவாய் ஆறுயிர்கள் அனைத்துக்கும் துணையாய் விளங்குகின்ற சிவபெருமான் திருக்கோயில்களில் சிவலிங்க அம்பலவாணர் வடிவம் முதலான திருமேனியில் எழுந்து கொள்ளியிருக்கிறான். அச்சிவனுக்கு பூசை செய்யும் பூசனை செய்யும் பூசாரிகள் தமக்கும் வணங்குவர் நண்பர்களுக்கும் பக்தி உணவு ஏற்படும் பொருட்டாகவே பூசைகள் செய்ய வேண்டும். இதற்கு மாறாக கூலி பெறும் அர்ச்சனை என்ற நோக்கில் பூசைகளை விலக்கி இருக்கும் பூசாரில் பெரும்பாவியர் ஆவார். அதனாலே இது எப்படின்னு கேட்டா, இப்ப பூசைக்கு கோயில பரார்த்த பூசைக்கு வருகிறவர்கள் அவர்கள் மனமகிழ்ந்து ஆகியால அந்த அர்ச்சகருக்கு பொருள் தர வேணும், பொருள் தர வேணும். இவ்வளவு பணம் கொடு அவ்வளவு பணம் கொடுன்னு வற்புறுத்தி இது பண்ணக்கூடாது. இவ்வளவு பணம் கொடுத்து அந்த பூசை வேணும் அந்த பூசை பண்ண வேணும் சொல்லி வற்புறுத்தி செய்யக்கூடாது. ஆன்மார்த்த பூசையவே சில இடங்களில் சில பேர் ஆகையால பூசையை நான் செய்கிறேன் உங்களுக்கு நல்லது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஆகையால பொருளை பெற்றுக்கொண்டு இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க சொல்லி போட்டு ஒரு செய்கிறவா எங்கேயோ இந்த ஒருத்த அப்படி இருக்கிறதாக தெரியுது. அதனால நம்ம வந்து தன்னுடைய பூசை ஆன்மார்த்த பூசையே வந்து ஒரு பொருளுக்காக ஒரு பொருளை கருதியோ ஒருத்தர் வீட்டில் போய் நான் செய்கிறேன் உங்களுக்கு அப்படி வரும் இப்படி வரும் அப்படின்னு சொல்லி செய்யக்கூடாது, பொருளுக்காக செய்யக்கூடாது. அத்தகைய பூசாரிகள் வைதிக பிராமணராக இருந்தாலும் சிவாச்சாரியர் சைவ குருக்களாக இருந்தாலும் அவர்களை கருதி ஒதுக்குக, தவறியவர்களாக கருதி ஒதுக்குக. அவர்களுக்கு பரிகாரங்கள் பரிகாரம் ஆகமங்கள் இல்லை. அவர்கள் ஒரு வீட்டிற்கு வந்து அங்குள்ள ஒரு பாத்திரத்தை தொட்டால் அதனை எரிந்து விடுக, அவ்வளவு பாவி. திருமால் பரமன் தேவசேனாதிபதியான கந்தன் கணபதி உமை சப்தமாதிரி என்ற தெய்வங்களின் கோயில்களிலே பணி செய்யும் பூசாரிகள் வணங்க வருகின்ற அடியோடன் கூலி பெற்று கொண்டு பூசணை செய்வது தகாது. அது கூலி பெற்று கொண்டுன்னா அவங்க வற்புறுத்தி அதனால கூடுதலாக அப்படி பெறுதல் கூடாது. இப்போ அது காளி கோயில் மற்ற கோயிலெலாம் பணத்தை நிறையா போட்டாடுறேன், இந்த மாதிரி சிவன் கோயிலு கந்தன் கோயிலில் எங்கே சில கோயிலில் தானே பணம் சேருது, மற்ற கோயிலில் அதிகம் சேருது. இம்மை மறுமை என்ற இருவகை பயன்களையும் இழந்து விடுவார். ஆகையால் பணம் வாங்கி கொண்டு பூசையும் பூஜாலும் தொடர்பு ஒதுக்கு. புத்த மதத்தினர் முதலான பரமதத்தினரை எதிர்த்து வாதிடா பின்னிருப்பார் தொடர்பையும் ஒதுக்குக. தாமாகவரின் ஜவஹரான் திருப்பெயரை கூறி அவர்களின் உடம்பிலும் திருநீர் அணிவிக்க எவரையும் வெறுக்கற்க. அதாவது புத்த மதம், மற்ற மதத்தவர்கள் இருக்கிறார்களே, கிறிஸ்தவ மதம் முதலான மதங்கள் இருக்கு, அவர்களோடு வந்து வாதிடாமல் ஒதுங்கிக்கிறது நல்லதுங்கிறார். வாதிடாம அவர்கள் தொடர்பை ஒதுங்கிக்கிறது நல்லது. அவர் வீட்டில் சாப்பிடக்கூடாது, அவரு கிறிஸ்தவா முஸ்லீமா இந்த மாதிரி இடங்களில் உண்ணக்கூடாது, அவர்கள் தொடர்பு அதிகம் வச்சுக்கப்படாது, அவர்களோடு கலந்து உண்ணப்படாது. இப்போ சென்னையகம் ஆகிட்டா, இப்போ வேலை ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன், சென்னையகமாயிட்டா ரெண்டு பேரும் உண்ணப்பா தீச்சை விற்று விட்டால் சாக்கிரதையாக இருக்கும். தீச்சை இல்லாத போது பேச்சு இல்லை, தீச்சை விட்டால் சாக்கிரதையாக இருக்கும் அப்படிங்கிறார். திருக்கோயிலுக்கு உரிய பொருள்கள் பயனில்லாத பதர் துரும்புகளாக இருந்தாலும் தொடலாகாது. சிவாலயத்து பொருள்களை பயனில்லாத பொருள்களாக இருந்தால் கூட அது தொடப்படாதுங்க. இது கோயிலுக்கு உதவாது அப்படின்னா கூட நம்ம தொடப்படாதோம். ஒருவன் கோயிலுக்கு சொந்தமான ஒரு பொருளை அறியாமல் எடுத்திருந்தால் அதற்காக மன விருந்திய குற்றத்தை பொறுத்து அருள் செய்யுமாறு இறைவனை வேண்டி தான் எடுத்த பொருளை போல நான்கு மடங்கு பொருளை கோயிலுக்கு தர வேண்டும். பூராவுமே சாப்பிட்றேன், பூராவுமே ஆன்மார்த்த பூசைக்காக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி எடுத்துக்கொண்டா அதுக்கு ஒரு ரெண்டு ரூபா நாலு ரூபா அஞ்சு ரூபா போட்டுட்டு எடுத்துக்கொள்ளுங்கிறாங்க. உண்டி இல்லை
அப்பவே போட்டேன்,
அந்த மாதிரி செய்ய வேணும்.
திரும்ப நடுல
அறிந்து எடுத்தவன் தான் எடுத்த பொருளை போல ஐந்து மடங்கு பொருளை கோயிலுக்கு செலுத்த வேண்டும். ஆசிரியர் வேதியர் ஆகியும் பொருளை கவர்ந்தவனா குற்றம் நீங்க அவ்வாறு ஐந்து மடங்கு பொருளை திருமடத்திற்கு கொடுத்துடுவோம். கோயிலுக்கு உரிய பொருளை இன்னொருவனோடு சேர்ந்து எடுத்தவன் தான் எடுத்த பொருளை போல நான்கில் ஒரு மடங்கு அதிகமான பொருளை கோயிலுக்கு கொடுத்துடுவேன். இன்னொருவனோடு சேர்ந்து எடுத்தவனுக்கு துணை செய்தவன் தனக்கு கிடைத்த பொருளில் எட்டில் ஒரு பங்கு அதிகமாக சேர்த்து தருக. இதெல்லாம் கோயிலில் வேலை செய்கிறவனும் குத்தைக்கு வச்சுருக்கவனும் படிக்கணும். நம்ம எங்கே கோயில் இருக்கிறோம் கோயிலில்? தனக்கென ஒரு உருவம் இல்லாத சிவனுக்குரிய அகோர மந்திரத்தை நூறாயிரம் உரு ஏற்றுக. பொருளை கவர்ந்தவனுக்கு துணையாக இருந்தவன் 25,000 உரு ஏற்றுக. ஆகையினாலே இப்படி சிவாலயத்துக்காக இருக்கின்ற பொருளை கவர்ந்தவர்கள், வஞ்சித்தவர்கள், திருடினவர்களுக்கு நரகம் கட்டாயம் கிடைக்குங்கிறாரு. அவை இருக்கிறவளையும் நல்லா இருக்கிறேன், காணிகரையோடு நல்லா இருந்து கொண்டாட்டி நல்லா இருக்கு. அப்புறம் போன ஒருபாடு நரகத்துக்கு போகிறேன் சொர்க்கத்துக்கு போகிறாங்கிறது ஆறு கண்டா. இதெல்லாம் வந்து இதை வந்து என்ன பண்ணணும்னா அரசன் படிக்கணும், முதலமைச்சர் படிக்கணும், படித்து அறநிலையத்துறை அமைச்சர் படிக்கணும், படித்து இந்த மாதிரி இருக்குதேப்பா, அதுக்கெல்லாம் மூல காரணம் நம்ம தானே அப்படின்னு சொல்லி அவன் பார்த்து எல்லாம் கண்டிஷன் பண்ணணும், திட்டம் பண்ணணும். இப்போ இங்கே இருக்கிற அமைச்சர் நம்ம எழுதியனு விசாரான், இந்த மாதிரி சிவன் சொத்து நீ குத்தகைக்கு வச்சுட்டு கொடுக்காம இருக்க, இது உங்கள் பா உங்கள் பரம்பரைக்கே சாபம் வரும் பாபம் வரும்னு சொல்லியிருக்காரு. இப்போ இருக்கு வந்திருக்க ஆஃபீஸர். ஆகையினாலே அப்படி வந்து அரசர்கள் அந்த துறையில் இருக்கிறவங்க செய்யணும். அதுக்குத்தான் இந்த நூலில் முதல்ல என்ன பண்ணுறாரு, ஆச்சாரியன் முதல்ல அரசனுக்கு சிவாகமத்தை ஓதி வைக்கணுங்கிறார். அரசனுக்கு சிவாகமத்தை ஓதி வச்சு தீக்கையை பண்ணி வச்சு அவனுக்கு இந்த நீதி எல்லாம் சொல்லணும். அப்போ தான் உலகம் உருப்படியாக இருக்குங்கிறார். இந்தனால ஒரு ஆள் பேசுகிறான், சொற்பொழிவு பெரிய ஆள் கரூரில், அரசனுக்கும் ஆன்மீகத்துக்கும் அரசியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறது. அது ஆமான்னு பாராட்டுறான் இருக்கிறேன், அரசியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறேன். அப்போ அறநிலைய அமைச்சர் தேவையில்லையா? அரசனே கோயில் கட்டியிருக்கிறானே,
கோயில் சம்பந்தம் இல்லாமல்
70 கோயில் கட்டியிருக்கிறானே ஒரு அரசன். சமயத்துக்காக உயிரையே விட்ட அரசன் இருக்கிறாங்களே, சமயத்துக்காக உயிருக்கு உயிரையே விட்ட, சமயத்தை காப்பாற்றுறதுல சமய கொள்கைக்காக உயிரையே விட்ட அரசன் இருக்கிறாங்க. கரூரில் தான் போல்சோழ நாயனார் சடைய கண்டான்னு சொல்லி, சடைய உடைய ஒருத்தனை நம்முடைய தன்னுடைய படை ஓய் வெட்டிடுச்சுன்னு சொல்லி அந்த தலையை வந்து தங்கத்தம்பாளத்தில் வச்சு தலையில் வச்சு சுற்றிக்கிட்டு வந்து அக்கிலில் இறங்கிட்டார். போல்சோழ நாயனார் அக்கிலில் இறங்கிட்டார். நினச்சா குவியும் மண்டர் வரான் திருவெழுத்து அஞ்செழுத்து ஓடி மண்டுதள புலம்பினடை மகிழ்ந்தருளி உள்ளுக்கார். அப்போ எங்கள் அரசியலுக்கும் ஆன்மீகம் சம்பந்தம் இல்லாமல் எப்படி போயிருக்கும், போயிருந்தால் எப்படி இத்தனை கோயில்கள் இருக்கும்? புகழ்ச்சோழனா இது கோட்சங்கள் சோழன் 70 கோயில் கட்டியிருக்கிறாங்க, அரசியல் அரசன் தானே அப்படின்னு ஒரு ஆள் பேசுகிறான். அதை ஆமாங்கிறேன். அதில் தலைமை வைத்த ஒரு சாமியார் சுமார் பாலும் சாமியார் அவனை தலைமைன்னு போட்டிருக்கேன். அவன் அதை பாராட்டுறான். இது எதுக்கு வந்துச்சுன்னு கேட்டால் அதை பாராட்டுறேன், நான் சொன்னதை சொல்லலை. நான் என்ன சொன்னேன் தெரியுமா, ஞான சம்பந்தர் வந்து 8000 சமணர்களை கழுவேற்றிய போது தடுத்திருக்கணும், ஏன் தடுக்கலை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நான் சொல்கிறேன், இந்த மாதிரி அரசியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, அது அரசன் வேலை அப்படின்ட்டு ஞானசம்பந்தர் பேசாமல் இருந்துட்டார். இப்போ அரசியலும் ஆன்மீகமும் கலக்க வந்தானே புரியலாங்கிறது வருது அப்படின்னு இருந்தாலும் பேசுகிறாங்க. அரசியலும் அரசியல் துறையிலே அரசன் நீதிப்படி சமணர்களை கழுவுகட்டுறான், நம்ம அதில் வந்து கலந்து கொள்ளப்படாது அப்படின்னு ஞானசம்பந்தர் பேசாமல் இருந்துட்டார் அப்படின்னு சொல்கிறான். நான் அடுத்தாப்பில் பேசினேன், நான் என்ன பேசினேன்னா அதே சப்ஜெக்டுக்கு வந்துட்டேன். எனக்கு கொடுத்தது அது அது அதுதான் அதுதான் இந்த மெய்ப்பத்தர் சேர் கருவூர் ராணிலைன்னு தலைப்பு. அதில் என்ன வேணும் என்னென்னா, ஞான சம்பந்தருடைய அவதாரம் சமணர்களை அழிப்பது, சைவத்தை நிலநாட்டுவது. அதற்கு மேலே ஞான சம்பந்தர் முருகப்பெருமானை போல உமாதேவியுடைய பாலை குடிச்சிட்டார், முருகன் உமாதேவி பாலை குடிச்சிட்டான், ஞான சம்பந்தரும் உமாதேவி பாலை உண்டார். பால் உண்ட போதே முருகனை போல ஆகிவிட்டார் ஞான சம்பந்தர். அதனால அவர் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள் ஆகிய பஞ்சகிருத்தியமும் அவர் செய்தாரு, செய்ய தகுதி வந்துருச்சு, அந்த பால் தகுதியை கொடுத்துருச்சு. ஏன் இதை அழிச்சாருன்னா, அத்தனை பேர்த்தையும் எப்படிப்பா மோட்சத்துக்கு போய் சொல்லாம்னு கேட்குறீங்களா, எப்படி எலும்ப பெண்ணாக்கலாம் அப்படின்னு யாராவது கேட்குறாங்க. அது படைத்தல் தொழில், காத்தல் தொழில். முயலகன்லேருந்து காத்து காத்திருக்கிறாரு, சுரநோயிலிருந்து காத்திருக்காரு, இன்னும் எத்தனையோ வகையில் காத்திருக்கிறாரு. படைத்தலையும் செய்தார், காத்தலையும் செய்தார், அடித்தலையும் செய்தார், மறைத்தலையும் செய்தார், கடைசியில் அனுக்கிரகத்தையும் பண்ணார். எங்கே திருப்பரம் ஆச்சாவரத்தில், ஆச்சாவரத்தில் எல்லாமே செஞ்சிருக்கிறார், பஞ்சகிருத்தியும் செய்திருக்காரு. அது பல நூல்கள் சொல்லுது. என்ன காரணம் அவர் அப்படி செய்கிறது காரணம்னா, அவர் பால் குடித்ததுனால, உமாதேவியுடைய பால் குடித்ததுனாலே அவர் முருகனுக்கு சமானம் வந்துட்டார். அதனால் அதில் நீங்கள் குற்றமும் ஆராய்ச்சி கண்டுபிடிக்கக்கூடாது அப்படின்னு இதை அந்த தலைமையத்தையும் அதை சொல்லலை. அப்புறம் பின்னா கடைசி அந்த சமையலை சொல்லி வந்தேன், அதை பாராட்ட நான் சொன்னதை ஐயா நீ சொல்லலைன்னு. அரசியலுக்கு ஆன்மீகத்தும் சம்பந்தம் இல்லைன்னு சம்பந்தம் இருந்துகிட்டாரு, சம்பந்தம் இல்லாத ஏன் அப்புறம் அரசனை போய் திருத்தி அவனை வந்து சாம்பலை பூசை வைக்கிறாரு, எப்படி சம்பந்தம் இல்லாமல் போகும், குருட்டு போயா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துட்டேன். அப்படி வந்து உண்மையை உணராமல், உண்மையை உணராமல் இப்படி போலித்தனமா பேசுறவன் நிறைய பேர் இருக்கிறான், சொற்பொழிவா பெரிய ஆளுகள் அவனை பாராட்டான். ஆகையினாலே இப்படி வந்து சிவாலயத்து சிவன் சொத்து குலநாசம்னு ஒரு பழமொழி, அது பழமொழியாத்தான் இருக்குது, பழைய மொழியாகவும் போச்சுது, அதுக்கு பவரே இல்லாமல் போச்சு. அதனால முடிஞ்சவரை நாமெல்லாம் என்ன பண்றோம்னா, சிவனுக்கும் சிவனடியாருக்கும் என்ற வரையிலும் நாம வந்து நம்மால எந்த பொருள் நம்ம பொருளை சிவனுக்கும் சிவனடியாருக்கும் செய்ய போகணும், செய்து கொண்டு இருக்கிறோம், எந்த வழியும் செய்து கொண்டு இருக்கிறோம், இன்னும் செய்ய போகணும். அப்படித்தான் இந்த பாதகமான இதுகளெல்லாம் நம்ம ஈடுபட சுவாமி நம்ம விடமாட்டார். ஆகையினாலே இதற்கு மேலே வந்து இன்னும் சில முக்கியமான குறிப்புகள்லாம் அந்த பரிகாரத்தில் வருகிறது, அதை அடுத்த வாரத்தில் சந்திக்கலாம், சிந்திக்கலாம். நம்ம பார்வதி பதே பத்தர்கள பிரிய நித்த நடி திடு பக்தி நடத்திய புகபோர்வ, பத்தர்கள பிரிய நித்த நடி திடு பக்தி நடத்திய புகபூர்வ, பச்சிம தச்சன உத்தரது குல பத்தர்கள் அற்புதம் எனவோதும் சத்தமி கூத்த புகழே தேஜத்தம் மிகுத்த திரு
போன்முறை அரசு செய்ய குறைவிலாது உயிரள் வாழ் நான்மறை அறங்களோங்கனத்தவம் வெள்ளிமல்ல மேன்மைகள் செய்வநீதி விளங்கு உலகம் எல்லாம் நம பார்வதீபதையே.